وما توفيقي ولا اعتصامي الا بالله عليه توكلت واليه انيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على افواههم وتكلمنا ايديهم وتشهد ارجلهم بما كانوا يكسبون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها بامراه يتزوجها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் உலகத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறையோனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நமத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய நன்றி எல்லாம் உன்னையே சார்ந்தது. நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே நாயனே உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை, சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இஸ்லாத்தின் மீது யா அல்லாஹ் நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க சரியத்தினுடைய அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களில் யா அல்லாஹ் எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது கலிமாவோடு உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நசீபை யா அல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைத்து மூமினான ஆண் பெண்களுக்கும் நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானாருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்த அந்த நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களுடைய பெயரையும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுடைய ஆண் பெண்களுடைய பெயர்களையும் யா அல்லாஹ் நீ எழுதி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கியாமத்து நாள் வரை யா அல்லாஹ் நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், இங்கே சொல்லப்படுகிற செய்திகளை யா அல்லாஹ் நாங்கள் இதயத்திலே ஏற்று அதன்படி அமல் செய்கிற, அதை புரிந்து அதன்படி வாழுகிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த இமாம்களுடைய செய்திகள் இங்கே சொல்லப்படுகிறதோ அந்த இமாம்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தரஜாத்துகளை உயர்ந்த தரஜாத்துகளாக யா அல்லாஹ் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த ரமலானுக்கு நாங்கள் பிரியா விடை கொடுத்திருக்கிறோமோ அந்த ரமலானுடைய முழுமையான அஸ்ரை, அதனுடைய வெளிப்பாடை, அந்த ரமலானுடைய அதனுடைய எந்த நேமத்துகளை அதன் மூலமாக அடைந்தோமோ அடுத்த ரமலான் வரை யா அல்லாஹ் அதை எங்களுக்கு நிரப்பமானதாக ஆக்கி தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினின் விரிவிறக்க உரைகளை நாம் தொடர்படியாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதிலே ரமலானுக்கு முன்னே சில செய்திகளை நாம் பார்த்தோம். ஆதிஹி ஜஹன்னமுல்லதி குன்தும் துஆதூன் இஸ்லௌஹல் யௌம பிமா குன்தும் தக்ஃபுரூன் என்கிற அந்த செய்திக்கான சில தகவல்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடராக அந்த ஆயத்தில் சில செய்திகளையும் அதற்கு அடுத்து வருகிற அந்த ஆயத்தையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதிஹி ஜஹன்னம் உள்ளத்தி குன்தும் தூஆதூன், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற நரகமாக ஆகும். ஹாதிஹி ஜஹன்னம் என்று சொன்னால் நரகம், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம். இந்த செய்தியை சொல்லுகிற போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தினுடைய அந்த விளிம்பிலே கொண்டு வந்து நிப்பாட்டி வைத்து கொண்டு அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த உலகத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் நடந்தீர்கள், உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன என்பதை சொல்லிவிட்டு போன வாரத்திலே சொல்லும்போது சொன்னேன், துக் இன்னக அன்தல் அசீசுல் கரீம் என்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே உபயோகப்படுத்துகிறான். அசீஸ் என்கிற வார்த்தையும் கரீம் என்கிற வார்த்தையும் அல்லாஹுவிற்கு சொல்லப்படுகிற வார்த்தை. அதை நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அசீஸ் துக், நீங்கள் இதை சுவைத்து பாருங்கள். நரகம் என்பது சுவைப்பதற்கு, ஒரு உணவை எப்படி நாம் அதை சுவைத்து சாப்பிடுகிறோமோ அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் சுவையுங்கள். வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நரகத்துக்குள்ளே தூக்கி போட்ட உடனே அப்படி போயிடுறது இல்லை, அல்லாஹ் சொல்கிறான் சுவைக்க வைப்போம், அதனுடைய அந்த வேதனையை, அதில் அவர்கள் அடைய இருக்கிற வேதனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அணு அடுவாக அவர்கள் அனுபவித்து தான் அதிலிருந்து அவர்கள் மீழ்ச்சி பெற முடியும், அல்லது அவர்களுடைய வாழ்க்கையின் முழு நீழ்ச்சியும் அதில் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் அதில் சொல்கிறான், இன்னக்கு அன்தல் அசீசுல் கரீம், நிச்சயமாக நீ இருக்கிறாய் நரகவாதியே, நீ அசீஸ் கரீம். அந்த ஆயத்துக்கு போன வாரத்தில் ஒரு அருமையான ஆயத் சூரத்து துஹானுடைய வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை சொல்கிறான். சூரத்து துஹானை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது சொன்னார்கள், எவர் ஒருவர் சூரத்து துஹானை இரவிலே மகரிபுக்கு பின்னால் ஓதுகிறாரோ 50,000 பாணவர்கள் அடுத்த நாள் காலை வரை அவருக்கு ப்ரொடெக்ஷன், கருப்பு பூணப்பட அவருக்கு பாதுகாப்பு தரப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு, ஏன் அதை அப்படி சொன்னார்கள்னா அதில் இந்த செய்திகள் உள்ளே இருக்கிறது. அதில் விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அசீஸ் என்கிற வார்த்தையை அல்லாஹ் ஏன் சொன்னான், கரீம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் ஏன் சொன்னான், ஒரு நரகவாதிக்கு இப்படி என்ன மரியாதையும் செய்திகளும் என்று கேட்டால் விளக்கம் எழுதக்கூடியவர்கள் எழுதுகிறார்கள், அசீஸ் என்று சொன்னால் முழு சக்தியும் உடையவன் என்று அர்த்தம். நம்ம அசீஸ் அசீஸ் குர்ஆனில் எங்கெல்லாம் ஓதுறோமோ முழு சக்திக்கும் சொந்தக்காரன், சக்தி என்பது அவனுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிறத குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை. நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அன்த அசீஸ், நீ அசீஸ் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், எழுதுகிறார்கள் இந்த உலகத்தில் என்னை தவிர வேற எவனுக்கும் எதுவும் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் சொல்றான், எந்த எண்ணம் இந்த உலகத்தில் உன்னை ஆட்டி படைத்ததோ, என்னை வணங்க விடாமல் உன்னை தடுத்ததோ, எல்லாம் நம்ம தான் யார், நம்ம எல்லாம் என்ன நடந்துற போது எதுனாலும் பார்த்துடலாம் என்கிற அந்த மமதையும் அந்த இருமாப்பும், எனக்கு இருக்க வேண்டிய என்னால் ஆன அந்த செய்திகளை, நான் என்னை சொல்ல வேண்டிய அந்த குணங்களை நீ உனக்குள்ளதானாக ஆக்கின, அதனால் இன்றைய தினத்தில் நீ இந்த நரகத்திற்கு தகுதியானவன். அல்லாஹ் சொல்லுகிற சர்டிஃபிகேட். ரெண்டாவது சொல்கிறான், கரீம் சங்கையானவன், இந்த உலகத்தில் உன்னை நீயே சங்கையானவனாக மிகைப்படுத்தி கொண்டாய், இருக்கிறதோ இல்லையோ வெளியே காட்டிக்கும் போது பொருளாதாரத்தால், சிந்தனையால், அறிவால், அல்லது சமூக மேம்பாடுகளால், அல்லது சமூகத்தினுடைய பதவிகளால் உன்னை நீயே அலங்கரித்து கொண்டாய். வரலன்னா ஏற்படுத்திக்கிறது, காசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து புகழ் தேடுதல், புகழ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மன்சம், தனக்கு ஏற்ற பதவிகள் என்ன கிடைக்குமோ அதை தானாக தேடி பெறுவது, அதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குணம் எல்லாம் உனக்கு உலகத்திலே இருந்ததே, இது எனக்கு சொந்தமான குணம், உனக்கு கண்ணியத்தை தருவது என்பது நான் கொடுத்த வாதம். குர்ஆனில் ஒரு ஆயத்தில் முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அற்புதமான வார்த்தை, ஒமை யுகுனில்லா பமாலஹூமிம் முக்ரிம், நீங்கள் உண்மையிலே மரியாதையையும் உங்களுடைய ரெஸ்பெக்ட் ஹானஸ்ட் தேடணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவினிடத்திலே தேடுங்கள், அல்லாஹுவினிடத்திலே உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஆக்கிக்கிங்க, உலகத்தினுடைய எல்லா பொருளும் உங்களை மதிக்கும். ஒமையுகனில் அல்லாஹ் யாரை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ, ஒமலகும் இம்முக்ரீன், உலகம் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள் மட்டுமல்ல, வானம் பூமி இந்த உலகத்தில் எத்தனை படைப்புகள் நாம் தெரிந்து தெரியாது இருக்கிறதோ அத்தனையும் அவனை மதிக்காது. குர்ஆனுடைய வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், மரியாதை அப்படிங்கிறது அல்லாஹுவினிடத்தில் தான் மரியாதை. அப்ப இவராக ஒரு மரியாதையை தேடுவது அப்படிங்கிறது அது இவருக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமே தவிர இவருக்கு மரியாதையை ஒரு காலமும் கொண்டு வந்து தராது. அதை அல்லாஹ் தெளிவா சொல்றான். சொல்லிட்டு அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நரகத்தினுடைய விளிம்பில் அவரை நிற்க வைத்து சொல்லுவோம், ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி குந்தும் துஆதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம் இதுதான். அற்புதமான செய்தி இதெல்லாம் எதுக்கு, அதனால தான் பெருமானார் சொன்னார்கள், தினமும் போதுங்கள், தினமும் போதுங்கள். அந்த கெனாரால போய் நின்று அந்த இந்த சீஷோர் மாதிரி அதனுடைய ஓரப்பகுதியில் போய் நின்று புத்தி வர்றதில்ல, அதற்கு முன்னமே இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், தூ அதுன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது என்கிற வாதை. ரெண்டு விஷயம் இருக்கிறது குர்ஆனிலே அல்லாஹ் பேசும்போது சொல்லுவான், ஒன்றாவது வாதா, ரெண்டாவது எச்சரிக்கை. வஈத் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான், இது வந்து நல்ல செய்திகளுக்காக உள்ளது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைக்க போகுது, உங்களுக்கு ஒரு நலவு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற வார்த்தை. இதனால் நரகத்தை போய் எல்லாம் நல்லதுக்கு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டுவிட்டு அதே முஃபஸிர்கள் மீண்டும் பதிலை சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு வருவதற்கு முன்னே, ஒரு சிரமம் வருவதற்கு முன்னே அதை நீக்குவதற்கான வழியை சொல்லுவது அவருக்கு கிடைக்கிற 1000 பொற்காசுகளை விட மிகவும் நல்லதாக இருக்கும். ஒருத்தனுக்கு ஒரு சிரமம் வந்த பின்னாடி, ஒரு நோய் வந்த பின்னாடி நீ அப்படி செய்ய இப்படி செய்ய இல்லை, முன்னாடியே நீ இப்படிலாம் செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருந்துக்கலாம் என்று அவருக்கு அந்த ப்ரொடெக்ஷன், வருவதற்கு முன்னே ஏற்பாடுகளை செய்வதற்கிறதே மிகப்பெரிய அவருக்கு செய்யக்கூடிய உபகாரம். அதே செய்தி எல்லாம் சொன்னான், உனக்கு நரகத்திற்கு வருவதற்கு முன்னே இன்றைக்கு நான் சொல்லுவது உபகாரம், இந்த உபகாரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். சொல்லிட்டு இந்த நரகத்திற்குள்ளே நீங்கள் நுழைந்து போகுங்கள். இஸ்லௌஹா அன்னைக்கு சொல்லும் போது இதற்கும் சேர்த்து சொன்னோம், இஸ்லௌஹா என்கிற வார்த்தை இருக்கிறதே அது ஒரு வித்தியாசமான வார்த்தை. நுழை அப்படிங்கிறதுக்கு பல்வேறு வார்த்தைகளை குரான் பயன்படுத்துகிறது. அதில் இஸ்லௌஹானா தச்சு அப்படி, யாராவது ஒருத்தர் முடியாதவர் அல்லது ஒரு ஏழை அல்லது மிஸ்கீனை விரட்டும் போது எப்படி விரட்டுகிறார் அந்த மாதிரி ஒரு இஹானத்தோடு ஒரு கேவலத்தோடு உள்ளே நுழைவதற்கு. ஏன் இது அல்லாஹ் சொல்லுகிறான்னா, இதுக்கு நேர் மாற்றமாக சுவனத்தில் வரவேற்புகள் இருக்கும். அங்கே போகும்போதே ரெட் கார்பெட், வாங்க வாங்க நிற்கிறவங்க வரவேற்பாங்க, குழந்தைகள் வரவேற்கும், ஊரிலீன்கள் வரவேற்பார்கள், பெற்ற மக்கள் நிற்பார்கள், தன்னை கெட்டிய மனைவி எங்கே இருப்பார், எல்லாமே இவரை வரவேற்கிறதுக்காக வேண்டி. அங்கே அவர் அவருடைய அந்த வரவேற்பே அவ்வளவு வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் இங்கே நேர் மாற்றமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நரகத்தில் நுழைகிற போது அவர்களுடைய நிலை வேறு மாற்றமாக இருக்கும். இஸ்லௌஹல்யோம் அபிமா குன்தும் தக்ஃபுரூன், நீங்கள் மறுத்து கொண்டிருந்த மாறு செய்த காரணத்தினால் நீங்கள் நரகத்திற்குள்ளே நுழையுங்கள் என்று சொல்லப்படும். இதற்கு ரெண்டு கருத்துக்களை முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள். ஒன்றாவது அல்லாஹுக்கு நேரடியான இறைமறுப்பு செய்வது, ரெண்டாவது நன்றியட்டத்தனத்தோடு இருப்பது. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து தான் அவர்கள் நரகத்திற்குள்ளே நுழைகிறார்கள் என்கிற கருத்தை முஃபஸ்ஸிர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆக இருக்கிறதிலே ஒரு மூமினை, ஒரு முஸ்லிமை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கிற செய்தி நன்றி கெட்டத்தனம், குஃப்ரானுன் நியமா, அல்லாஹ் செய்த நியமத்துகளை மறந்திருப்பது. அல்லாஹ் அதனால தான் சொல்லும்போது சொல்லுவான், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், இன் சக்கரத்தும் லஅஸீதன்னக்கும், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதை பலவாக திருப்பி கொடுப்பேன். அது எதா இருந்தாலும் சரி, சுன்னத், அல்லாஹுவினுடைய மிக அற்புதமான சுன்னத். இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு கிடைச்ச நேமத்துக்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு காலமும் அதை பிடுங்க மாட்டான். முதல் விஷயம், அது அவற்றிலிருந்து சல்பாக ஆகாது. ரெண்டாவது, அது இன்னும் கூடும். நல்ல விவரமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தனக்கு கிடைத்த ஆரோக்கியத்திற்கு நன்றி சொல்லுவாங்க. ஏல்லா என்னை இப்படி வச்சிருக்கியே, என்னுடைய உடல் ரீதியான இந்த ஆரோக்கியம் பலம், என்னுடைய காதுகள் அருமையாக கேட்கின்றது, என்னுடைய கண்ணு நல்லா தெரியுது, என்னுடைய நாவு சுவைக்கிறது, என்னுடைய சிந்தனை நல்ல வேலை செய்யுது, என்னுடைய உடல் அங்கங்கள் எல்லாம் நான் நினைக்கிற போது எதையும் என்னால் செய்ய முடிகிறது, கையை பயன்படுத்த முடிகிறது, காலை பயன்படுத்த முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நீ எப்படி கொடுத்துருக்க, இதை மட்டும் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருந்தா எழுதி வச்சுக்கலாம், இறக்கிற வரை அல்லாஹ் அந்த நியமத்துக்களை இவர் விட்டு கொடுக்க மாட்டான். இது பெருமானார் சொன்னது. குர்ஆன் சொல்லுகிறது புடுங்காதது மட்டுமல்ல இன்னும் அதிகப்படுத்துவோம், அந்த கூவத் இன்னும் நல்லாவே இருக்கும். அவர் மௌத்தாக போறவரையும் அவருடைய சிந்தனை எந்த விதத்திலும் அவருக்கு கெட்டு போகாது. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, அப்புறமா என்ன சொல்றாங்க, அத்தாக்கு புரியாது அவ்வளோ சீக்கிரம், அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், பேசினதையே பேசுவார், இப்போ உள்ள சூழ்நிலை அத்தாக்கு விளங்காது சொல்றாங்க. உலகம் சொல்லுதில்லை, அல்லாஹ் சொல்றான் நான் கூட்டி கொடுப்பேன், நான் அதை அதிகப்படுத்தி தருவேன். என்ன ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக், அங்கே கிடைக்க வேண்டியது என்ன, அந்த கண்டிஷன் என்ன, நீங்கள் யூ ஷுட் பி கிரேட்ஃபுல், யூ ஷுட் பி தேங்க்ஃபுல், நீங்கள் கிடைத்ததற்கு நன்றி செலுத்து. இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும், வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே. நமக்கு கிடைத்த குழந்தைகள், நமக்கு கிடைத்த செல்வம், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவு, அறிவு செல்வம், அறிவு ஒரு அளவு தான் ஸ்கூலில் கல்லூரிகளில் வாத்தியார்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னும் எத்தனையோ தெரியாத இல்மு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காலத்தில் வெளியிருந்து படிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்கு அதுக்கு நன்றி செலுத்து, நீ செலுத்திக்கிட்டே இரு, உனக்கு கொடுத்த அறிவை திரும்ப பிடுங்க மாட்டேன், ரெண்டாவது அதை அதிகப்படுத்திட்டு போயிட்டே இருக்கு. இதுக்கு நேர் எகெயின்ஸ்டா, இதுக்கு ஆப்போசிட்டா அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான், வ இன் கஃபர்த்தும், இன் ஷக்கர்த்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால், இங்க வ இன் கஃபர்த்தும், நீங்கள் அதற்கு மாறு செய்தால், நன்றியே செலுத்தல, அந்த உணர்வே இல்லை. அல்லாஹ் இந்த ஆரோக்கியத்தை தந்திருக்கான்னு ஆரோக்கியம் இருக்கிறது வரையும் புரியல, இந்த அறிவை கொடுத்திருக்கான் அறிவு இருக்கிறது வரையும் விளங்கல, செல்வம் இருக்கிறது வரையும் செல்வத்தை பற்றி உண்டான சிந்தனை இல்லை, குழந்தை நம்மோடு நம்ம பேச்சை கேட்டிருக்க வரையும் குழந்தைனா என்னன்னு தெரியல. அப்போ ஹதீஸ்கள்ல ஆயத்துக்கள்ல நம்ம விளங்க முடிகிறது, மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சோதனை இருக்கிறதே குவெஸ்டின் பேப்பர், அது இதெல்லாம் தான். அந்த செல்வம் ஒரு நாள் அப்படி எதிராக மாறும், ஏண்டா இவ்வளவு சம்பாதிச்சோம் அப்படின்னு அவரே நினைப்பார், அல்லது இதுக்காக வேண்டி நான் எப்படிலாம் ஓட வேண்டி இருக்கு, எவனுக்கெல்லாம் ஒழிக்க வேண்டியது இருக்கிறது, அல்லது எந்தெந்த ஹராமெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது, எந்த பிள்ளையை நியமத்தாக கருதி பாதுகாத்து வந்தாரோ அதற்கு நன்றி செலுத்தலையோ அந்த பிள்ளை எகெயின்ஸ்டாக ஆகும். ஏன் இந்த பிள்ளையை நான் பெத்தேன், எத்தனையோ குடும்பத்தில் பார்த்து முடிச்சாச்சு, கண்ணுக்கு எதுக்க பார்க்குறோம், செல்லமாக ஊட்டி வளர்த்து அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ அறிவை கொடுத்து படிக்க வச்சு அவருக்கு நேர் எகெயின்ஸ்டாக பண்ணிக்கிறான், என் சொத்தை பிரிச்சு கொடு இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவேன், நான் உன் கடமையா குடியாங்கிறான், எல்லாம் கேட்குறான், இதெல்லாம் தேவையா, அந்த ஒரே ஒரு வார்த்தை நீ அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா இந்த செல்வத்தை உன் காலடியில் நான் போட்டு வைத்திருந்திருப்பேனே, இந்த பிள்ளைய என்ன பன்மடங்காக உனக்கு அழகாக ஆக்கி தந்திருப்பேன், கஃபர்த்தும், எனக்கு மாறு செய்தால் அந்த செல்வங்கள் தான் உனக்கு உங்களுக்கு சோதனை, அந்த குழந்தைகள் தான் உங்களுக்கு சோதனை, அந்த மனைவி, எந்த மனைவியை வானலாவ புகழ்ந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த மனைவி தான் சொல்லுன் கஃபர்த்தும், அதே வார்த்தை அல்லாஹ் இங்கே சொல்லுவானா, இஸ்லவுஹல் யௌமா பிமா குன்தும் தக்ஃபுரூன், இன்றைய நாளையில் நீங்கள் நலகத்திற்குள்ளே நுழையுங்கள், பிமா குன்தும் தக்ஃபுரூன், எந்த குஃப்ரானுன் நியமத், அல்லாஹ் நான் செய்த நியமத்துகளுக்கு மாறு செய்து அதை மறந்திருந்தீர்களோ அதற்கு பகரமா, நீங்க யாரும் நினைச்சிட வேண்டாம் அல்லாஹ் நம்மளை நரகத்துல தூக்கி போடுறது காரணமே இல்லாம அநியாயமா போடுறான்னு நினைச்சிட வேண்டாம், அவ்வளவு கொடுத்தும் கூட நீ செய்யாத அந்த நன்றி கட்டத்தனத்திற்கு பகரமாக போடுகிறேன், காபிர்களை போடுறதுக்கு அர்த்தம் இருக்கு, அவன் அல்லாஹுவை வணங்கன படைச்சவனை நம்பல என்கிற காரணத்திற்கு போடலாம், ஒரு முஸ்லிமை தூக்கி நரகத்தில் போட்டால் அப்ப ஏன்னு கேட்பான்ல, அல்லாஹ் சொல்லுகிறான் குஃப்ரானுன்னு, ஆமா நான் செய்த அந்த நியமத்துகளுக்கு அணுக்கு அருக்குடைகளுக்கு அனுக்கிரகங்களுக்கு கொஞ்சம் கூட நீ மனதார ஏறெடுத்து பார்க்கவில்லை என்கிற செய்தியை அல்லாஹு தாலா அந்த நேரத்திலே சொல்லுவான், சொல்லிட்டு உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு செய்தியை பெருமானார் சொல்லுகிறார்கள், ஆயத்து மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான், மேல இஸ்லவுகள் யவும் இந்த நாளையில் நீங்கள் நுழையுங்கள், அல் யவும் அந்த நாளையில், கியாமத்துடைய நாளையில், நஹ்திம் நாம் முத்திரையிடவோம், அல அஃப்வாஹிஹிம் அவர்களுடைய வாய்களின் மீது நாம் முத்திரையிடுவோம், வதுகல்லிமுனா ஐதீஹிம் அவர்களுடைய கரங்கள் பேசும், வதஷ்ஹது அர்ஜுலுஹும் அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும், பிமா கானு யக்ஸிபூன் அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அதை கொண்டு சாட்சி சொல்லும். அப்ப அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், கியாமத்துல நாள்ல அவர்களுடைய வாய்கள் முத்திரையிடப்படும், அவர்களுடைய கால்களும் கைகளும் பேசும், வாய் முத்திரையிடப்படும், சொல்லிட்டு பிமா கானு யக்ஸிபூன் அவர்கள் சம்பாதித்ததை அவைகள் சொல்லும். இது என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை இதை குறித்து சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல வருது, ஒரு நாள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்து இருக்கிற போது சிரிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள், ஹத்தா பதத் நவாஜிது, கடவாப்பல்லு தெரிஞ்சிச்சு, பெருமானார் அவர்கள் சிரித்த அந்த செய்திகள் எப்பெல்லாம் எப்படி சிரிச்சாங்க எல்லாமே பதிவாயிருக்கிறது, கடவாப்பல்லு தெரிய பெருமானார் சிரிச்சது சில நேரங்களில் தான், மற்ற நேரம்லாம் புன்னூர் பார்க்க லேசா சிரிப்பாங்க, சிரிச்சிட்டு சொன்னாங்க, நான் ஏன் சிரிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க, சிரிச்சிட்டு செய்தியும் கேட்குறாங்க, அத்ததரூன மிம்ம அபஹக், நான் ஏன் சிரித்தேன் என்று சொல் தெரியுமா, குல்னா நாங்கள் சொன்னோம், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவனுடைய தூதருமே அறிவார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருது, முஜாதலத்தில் அப்தி ரப்ப யௌமல் கியாம, நான் ஏன் சிரித்தேன் என்று சொன்னால், கியாமத்துடைய நாளையில் ஒரு அடியான் தன்னுடைய அல்லாஹுவோடு நடக்கிற அந்த விவாதத்தை குறித்தான சிரிப்பு இது, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அறிவிக்கப்பட்டது, அதை பார்த்து விட்டு நான் சிரிக்கிறேன், யகூலு ரப்பி அலம் தஜ்ர்னி மின் அஸ்ஸுல். அப்போ ஒரு அடியான் கேட்பானான் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நீ எனக்கு அநியாயத்திலிருந்து என்னை பாதுகாப்பாய் என்று நீ எனக்கு சொல்லவில்லையா? நீ எனக்கு அநியாயம் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல சொல்லியிருக்க, அது உண்மைதானே அப்படின்னு அடியான் அல்லாஹுவை கேட்பானான். அல்லாஹ் சொல்லுவானா, பலா, ஆமா கண்டிப்பா. ஃபயகூலு லா உஜீசு அல அலைய இல்லா ஷஹாதத்தம் மின்னி. அப்படின்னா ஒரே ஒரு செய்தி, எனக்கு நான் தான் சாட்சி, வேற யாரும் கிடையாது. என்னை பத்தி நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லாஜிக் மூலம் அங்கே வேலை செய்யுது. எல்லாமே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். கியாமத்து நாளைக்கு போனோடனே இங்கே நடந்தது மறந்துடும், அல்லது அப்படி உள்ளது இப்படியே அல்லாஹு கொண்டு வந்து நிறுத்துவான். அவனுடைய லாஜிக் வேலை செய்து அல்லாஹுவாக ஏதாவது ஒன்று செஞ்சு நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டான்னா என்ன செய்யறது? அதனால இவனே சொல்லுவானா, நான் வந்து எனக்கு சாட்சியால நான் வாதாடக்கூடியவர் நான் தான், கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு வேற எந்த வக்கீலும் தேவை கிடையாது, நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவினிடத்திலே அவன் சொல்லுவானாம். உடனே அல்லாஹ் சொல்லுவானா, கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌம அலைக ஹசீப, இன்றைய தினத்திலே நான் கேட்கிற கேள்விக்கு நீயும் உன்னுடைய நஃப்ஸும் போதுமானவர்கள், நீங்கள் பதில் சொன்னால் போதும், வேறு யாரும் தேவையில்லை. ஒபில் கிராமில் காத்திபீன ஷுஹூத, அல்லாஹ் அடுத்து சொல்லுவானா, ஒபில் கிராமில் காத்திபீன ஷுஹூத, எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு சாட்சிகள் உண்டு. அதனால இன்னைக்கு வேற யார்ட்டையும் உன்னை பத்தி கேட்க மாட்டேன், நீ தான் சொல்ல போற. ஆனா நீ செஞ்சது சரியா இல்லையான்னு உன் கூட இருந்து எழுதினார்களே காலையும் மாலையும், அந்த கிராமே காத்திபின் அதற்கு சாட்சியாளர்களாக இருப்பார்கள். உலகத்தில் எப்படி உங்களுக்கு சாட்சியாளர்களாக அவர்கள் பக்கத்திலே இருந்தார்களோ இன்றைக்கும் சாட்சி, வேற எதுவும் கிடையாது. ஓகே, யூ கேன் கோ அஹெட். ரொம்ப சிம்பிளா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ ஃபயஹ்திம் அலா ஃபீ, பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அவனுடைய வாயின் மீது முத்திரையிடுவான். அவனுடைய அந்த ஆவாக்கள், அவனுடைய உடலினுடைய பாகங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் பேசுங்கள், எல்லாம் அதனுடைய வேலையை பற்றி அழகாக சொல்லும், இவன் என்ன செஞ்சானோ அதை. சும்மயுஹல்லி பைனஹு வபைன கலாமே, அல்லாஹ் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவானா, இந்த கை அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும், இந்த கால் அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும், கொஞ்ச நேரம் அப்படியே அல்லாஹ் விட்டு விடுவான். சும்மை யுஹல்லி பைனஹு வ பைன கலாமே ஃபயகூல், அப்புறம் அல்லாஹு தஆலா அந்த வாயினுடைய கெட்டை அவிழ்பான். பெருமானது ஃபயகூல், அப்போது அந்த அடியான் சொல்லுவானா, புஉதன் புஉதன் புஉதன், தூரமா போயிருங்க, என் கண்ணுக்கு முன்னாடி நிக்காத. சொல்லுவாங்களே சில நேரத்துல கோவம் வந்துச்சுன்னா, எனக்கு முன்னாடி நிக்காத, போயிடு, எங்காவது போ, கோ டு ஹெல், எங்கேயாவது போய் போல அப்படின்னு சொல்லணும். அதே வார்த்தை புஉதன் லகுன்ன வஸுஹ்கன் ஃபன் குன்ன குன்து உனாஸில், அழகா சொல்றாங்க, ஃபார் யுவர் சேஃப்டி ஒன்லி. அவன் சொல்லுவானா, நீங்க நரகத்துக்கு போக கூடாதுன்னு தானே இவ்வளவு பேசி எடுத்து அல்லாஹ்வை கொண்டு வந்தேன், ஒரு அளவு வரையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன், எப்படி வேற யாரும் வந்துடக்கூடாது, எவனாவது வந்து சாட்சி சொன்னானா நமக்கு எதிராகவே சொல்லிடுவான், பொண்டாட்டி சாட்சி சொல்லுவா, புள்ள யாரா இருந்தாலும் எகேன்ஸ்டா சொல்லிடுவாங்க, அதனால யாருமே வேண்டாம், நம்மளே நம்ம இந்த திறமையால பேசி சமாளிச்சு எப்படியாவது சொர்க்கத்துல போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணா கடைசியில எல்லாத்தையும் கால வாரிட்டில. இப்ப நரகத்துல உள்ள போறது யார், நரகத்துல உள்ள போறது யார், நீ தானே, காலை பார்த்து அடியான்னு கேட்பானா, நீ தானே, கைய நீ தானே, நான் என் வார்த்தையால பேசி இப்ப அல்லாஹ் நான் ஜெயிச்சிருப்பனே. பெருமானார் சொல்லுகிறார்கள், சொல்லிட்டு இதற்காகத்தான் நான் சிரித்தேன், இந்த செய்தியை நினைச்சு சிரித்தேன். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், நஃப்திம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் தன்னோடு சேர்த்து கொண்டார். இது ஒரு அழகான செய்தி, இது ஒரு ஒரு அங்கே நடக்கக்கூடிய உள்ரங்கமான விஷயங்களை தஃப்சீரில் எழுதுகிறார்கள். நஃப்திம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் தன்னோடு சேர்த்து கொண்டார். ஏன் நாம் சீல் வைப்போம்னு அல்லாஹ் சொல்றான், வாட் இஸ் த காஸ், வாட் இஸ் த ரீசன், வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் தட் கேக்குறாங்க. இதற்கு பின்னால் உள்ள செய்திகள் என்ன, பேசாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த இந்த வார்த்தையை குறித்து எழுதுகிறார்கள், நஹ்திம்னா வி வில் சீல்ட் இட், நாம் அதை முத்திரையிடுவோம், வாய் பேச முடியாத அளவுக்கு. பேசாதன்னு சொல்லிட்டா பேசாம இருக்க போகுது, என்ன இதுல உள்ள அந்த ரகசியம், இதற்கு பின்னே உள்ள செய்திகள் என்ன எழுதுகிறார்கள். நஹ்திம் என்பதை கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் இந்த மனிதனுக்கு நாம் எப்படி அவனை நிர்பந்தத்துக்குள்ளாவதவனாக நிர்பந்தத்துல தான் ஒரு மனுஷன் இருக்குன்னு நல்லா ஆக்கல, முழுமையான உரிமையை நமக்கு தந்திருக்கான். நம்ம கையை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தலாம், ஹராமுக்கும் பயன்படுத்தலாம், ஹலாலுக்கும் பயன்படுத்தலாம். இந்த ஹலால் ஹராம் என்பதை பேணுவதற்குரிய வழிகளை அல்லாஹ் காட்டிவிட்டான். ஆனா அதை பயன்படுத்துகிற உரிமையை முழுக்க முழுக்க அல்லாஹ் நம்மள்கிட்ட தந்துட்டான். நாம் என்றைக்குமே நிர்பந்தத்திற்குட்பட்டவர்கள் அல்ல. அதை சொல்றாங்க இந்த இடத்துல. இது எந்த செய்தி எவ்வளவு தூரம் தொடரும் அப்படின்னு சொன்னா, நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேள்வி கேட்கும் போதும் அதே செய்தி தான். இப்ப இந்த மனுஷன் இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் செய்யற முதல் வேலை என்ன தெரியுமா? இது நிர்பந்தத்திற்கு உட்பட்டு இருந்தால் அல்லாஹ் சொல்லுவான், வாயை மூடிக்க, நீ பேசாத. இந்த வாய் நிர்பந்தத்திற்கு உட்பட்டு இருந்தால் அல்லாஹ் சொல்லுவானா, மூடிக்க அப்படின்னு வாய் மூடிக்கும், அடுத்து திறக்கவே திறக்காது. அல்லாஹ் சொல்றான், அது முழு உரிமை கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய அடுத்த நிலையை நீ தான் நிர்ணயிக்கிறாய். பாருங்க, ஒரு ஒரு பெரிய விளக்கம், ஒரே ஒரு தஃப்ஸீர்ல மட்டும் இதை அழகா எழுதியிருக்காரு. அந்த அந்த விளக்கத்தை நாம் அந்த வாயை மூடி விடுவோம். அல்ல என்ன செய்யறான், இப்ப சாட்சி சொல்லணும்னு வந்த பின்னாடி, சரி ரைட், நீனே சொல்லிடுறியா, வாய்க்கு ஒரு சீல்டு. இப்ப நம்ம மற்ற உறுப்புகளை பார்த்து சொல்லுவோம், என்ன நடக்குதோ சொல்லுங்க, அது அது தன் உரிமையில் தன் இஷ்டத்தில் பேசும், நிர்பந்தத்தில் பேசாது. இது நம்ம இங்கிருந்து பார்க்கறதுக்கு சாதாரண விஷயமாக இருக்கலாம், மிகப்பெரிய செய்தி. அது அது தன்னுடைய நடந்ததை பேசும். ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலில் எந்த உறுப்பு பேசும் என்பதையும் பெருமானார் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய எந்த உறுப்பு முதல்ல பேச ஆரம்பிக்கும் பெருமானார் சொல்லுகிறார்கள். ஹதீஸ்களில் வருகிறது, புகாரி முஸ்லீம் கொண்டு வருகிறார்கள், திருமிதியில் அந்த ஹதீஸ் வருகிறது. மா யஸ்அல் அன் அஹதிக்கும் ஃபஹிதுஹு வகதிஃபு, முதல் முதலில் உங்களை பற்றி உங்களுடைய செயல்களை பற்றி கேட்கப்படுவது உங்களுடைய தொடைப்பகுதி. உங்களுடைய தொடைப்பகுதிட்டு தான் நல்லா கேட்பான். அது அங்கிருந்து விலாவாரியாக சொல்லும். எத்தனை ரகசியங்கள் அங்கே நடந்திருக்கிறதோ அத்தனையும் அங்கே உண்மைப்படுத்தப்படும். அடுத்து கத்திஃபு, உன்னுடைய ஷோல்டர், உன்னுடைய ஷோல்டர், உன் காதுக்கு அருகாமையில், உன் வாய்க்கு அருகாமையில் உள்ள பகுதி, நீ எதையெல்லாம் சுமந்தாயோ அந்த பகுதி. இந்த ரெண்டு பகுதியை தான் எல்லாம் முதல்ல கேட்பான், அவை தானாக பேசும். இன்னொரு இதில் வருது, அவனுடைய வலது தொடை முதலிலே சொல்ல ஆரம்பிக்கும். இந்த ஹதீஸ் இப்படி, அர்ரஜுலுல் யுஸ்ரா, அர்ரஜுலுல் யுஸ்ரா என்கிற ஹதீஸையும் பெருமானர் சொன்னார். வலது தொட தான் முத முதல்ல பேசும். அப்ப சொல்லிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இந்த கைக்கும் வாய்க்கும் வாய்க்கு விளங்கிடப்பட்டு விட்ட பின்னால், து கல்லி முன் ஐதீஹிம், உங்களுடைய கைகள் நடந்ததை சொல்லும், நீங்கள் செய்ததை சொல்லும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், உங்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். இதுல ரெண்டு வார்த்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பயன்படுத்துறான், கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலுமே மிகப்பெரிய அறிவுகள் உண்டு. ஏன் அல்லாஹு தஆலா கைகளை மட்டும் பேசும் சொல்றான், கால்களை சாட்சி சொல்லும் என்று சொல்லுகிறான். குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் இதை பற்றி நிறைய எழுதுகிறார்கள். முதல் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய சம்பாத்தியம், அல்லாஹ் பின்னாடி சொல்றான், அவர்கள் சம்பாதித்ததை கைகள் சொல்லும். பொதுவா சம்பாத்தியம்னாலே நம்ம எதுக்கு சொல்லுவோம், எது கையால சம்பாதிக்கிறோமோ அதான் சம்பாத்தியம், எது கையால அவன் அடைந்து கொள்ளுகிறானோ அதுதான் அவனுடைய முயற்சி. இப்ப கால்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா அதுக்கு கூட்டிக்கிட்டு போகும், அவ்வளவுதான். ஆனா கிடைக்க போகிற பொருள், அவன் அடைகிற விஷயம், அவன் எடுக்கிற விஷயம், அவன் கொள்ளுகிற விஷயம் எல்லாம் அவன் கையினாலதான். அவனுடைய சுகங்களோ அவனுடைய பொருளாதாரமோ எல்லாமே அவன் அதை தொட்டு பார்த்து தடவி பார்த்து எதெல்லாம் அவனுக்கு தேவையோ அவனுடைய கைகள் மூலமாக கிடைக்கிறது. அதனால அல்லாஹ் சொல்றான், நீ செஞ்ச எல்லா செயலையும் அவனுடைய கைகள் சொல்லும், கைகள் சொல். அதே போன்று அவர்களுடைய கால்கள், இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் தஷ்ஹத். இப்ப ஒரே ஒரு ஆள் ஒரு செய்தியை சொல்லிட்டா அதை உண்மைப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் வேணும்ல. அல்லாஹ் யாரையும் எந்த விதத்திலும், குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு இம்மி அளவு கூட அல்லாஹ் உங்களை தண்டித்து விட மாட்டான். அது சத்தியமாக இருந்தால் ஒரு தர்ரா, தர்ரா அப்படின்னு சொன்னா ஒரு ஆண்டம், ஒரு ஆட்டம், ஒரு அணு அளவு கூட நீங்கள் நன்மை செய்திருந்தால் அதுக்கு அன்னை கூலி உண்டு. நீங்கள் ஒரு அணு அளவு சிந்தித்திருந்தால், என்னைக்காவது யாருக்காவது இந்த காசை கொடுக்கலான்னு யோசிச்சிருந்தா அதற்கும் நன்மை உண்டு, அந்த சிந்தனைக்கு நன்மை உண்டு. அதை அல்லாஹு தஆலா என்றைக்குமே அதை பிடுங்கி விட மாட்டான். அதே மாதிரி செஞ்ச தப்புகள்ல நாம் பாவ மன்னிப்பு தேடியிருந்தால் அல்லது இறைவனாக பார்த்து நாம் செய்த நல்லவனை நல்ல செயல்களுக்கு மன்னித்தது போக மீதி உள்ளவை வரும். அப்ப அதுக்கெல்லாம் சாட்சிகள் வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், ஏனோ தானோன்னு உன்னை நான் நரகத்தில் போட்டுல, உன் உறுப்புகளை பேச வைத்து உன்னுடைய இன்னொரு உறுப்பை சாட்சியாக ஆக்கினேன். அப்ப ஏனோ தானோங்கிறது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அப்ப இவ்வளவு நாள் அல்லாஹுவை நம்பி இருந்தவர்களுக்கு அது அநீதமாக போய்விடும். அப்ப இந்த நஹ்திமு அலா அஃபாஹி வேறொரு ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹு தாலா இன்னொரு ஆயத்துல மிக அழகா சொல்றான். இதை இன்னும் தெளிவாக அல்லாஹு தாலா அந்த சூரா சூரத்துல் ஹாமீம் அப்படிங்கறதுல அல்லாஹு தாலா சொல்றான், அவர்கள் செய்து கொண்டிருந்ததை அவர்களுடைய காதுகளும் பார்வைகளும் அவர்களுடைய தோள்களும் அவர்களுக்கு சாட்சி சொல்லும். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹு தாலா கைய சொல்றான் அவங்க சம்பாதிச்சது. ஏன்னா சூரத்துல் யாசின் முழுக்க முழுக்க அல்லாஹு தாலா பேசுறது எல்லாமே சம்பாத்தியத்தை குறித்தான பேச்சு. வாயத்துல் லஹ்முல் அர்ம், நீங்கள் வந்து பூமியை பார்க்கவில்லையா, அதிலிருந்து தானியங்களை கொண்டு வந்தோம், நீங்கள் அதை உணவாக உண்ணுகிறீர்கள், கைகளிலே எடுக்கிறீர்கள், நீங்கள் வெளியூருக்கு பிரயாணம் போகிறீர்கள், எல்லாமே வந்து மனிதனுடைய சம்பாத்தியத்தை குறித்து அவன் அடைந்து கொள்ளுகிற பொருள்களை குறித்து பேசுகிறான். அப்போ சில இடங்கள் அல்லாஹு தாலா பேசும்போது சொல்றான், யாமலூன், நீங்கள் செய்த அமல்கள், உங்களுடைய செயல்கள், அப்ப அதுக்கு சாட்சி. உங்களுடைய செயல்களுக்கு உங்களுடைய கண்களே சாட்சி. கண்ணு தானே பார்த்துச்சு, அதே சாட்சி. காது தானே கேட்டுச்சு, அதே சாட்சி. ஷஹித அலைஹிம் சம்உஹும், அதுல அல்லாஹ் சொல்றான் ஷஹித அலா அப்படின்னு சொன்னா எகெயின்ஸ்ட் அர்த்தம். இப்ப நம்ம சாட்சி கையெழுத்து போடுறோம்ல கல்யாணங்கள்ல, அதுக்கு வந்து ஷஹித பி அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில. ஷஹித பின்னா விட்னஸ்டு பை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஷஹீத அலா அப்படிங்கிறது சொன்னா எகெயின்ஸ்ட்னு அர்த்தம், நல்லா சாட்சி சொல்லாது. இவர் செய்து கொண்டிருந்த எல்லா உண்மைகளையும் அங்கே சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்சாருஹும் வ ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள், பிமகானு யாமலூன், வ காலு லி ஜுலூதிஹிம், மற்றதெல்லாம் விட்டுட்டு இதுட்ட கேட்பானா மனிதன் தோளிட்ட, லிம ஷஹீத்தும் அலைனா, ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னீங்க, நீங்க தானே நரகத்தில் போய் கிடக்க போறீங்க, அல்லாஹ் உங்களை தானே திரும்ப திரும்ப போடுவேங்கிறான், அந்த தோட்கள் அது எரிந்து அது கருகிய பின்னால் மீண்டும் தோலை வளர வைப்போம். குரான் சொல்லுகிறது அதை பார்த்து இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னைக்கு டெர்மட்டாலஜி அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்கின் ஸ்பெலஸ், அது பெரிய சயின்ஸ், குரான் ரீதியான ஆய்வுகள் நடக்கிறது. அந்த தோல் எப்படி மீண்டும் உருவாகிறது, உருவாக முடியுமா, அல்லாஹ் அன்றைக்கே சொல்லிட்டான், அது போக போக நாம் மீண்டும் மீண்டும் அந்த தோலை வளரச் செய்து புது புதுதாக தோள்களை உருவாக்கி கொண்டே இருப்போம். அந்த தோட்கள் அவைகளை அனுபவிக்கும். அவர்கள் கேட்பாருங்களா, ஏன் எங்களை போய் இப்படி மாட்டி விட்ட, காலு, அப்ப அவைகள் சொல்லுமாம், என்ன அருமையா சொல்றான் பாருங்க, முஸ்லிம், வி ஆர் வெரி மச் கிஃப்டட். இதை விட ஒரு கிஃப்ட் அல்லாஹ் நமக்கு கிடைச்சிருக்குமா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் பேசுமான்னு தெரிகிறதே அறிவு, சில விஷயங்களை தெரிகிறதே அறிவு, சில விஷயங்களை தெரிகிறதே நியமத். இப்படி நடக்குமா? இப்போ ஒருத்தர் சூரத்துல் யாசினுடைய இந்த வசனத்தை ஓதுனதுக்கு பின்னாடி தப்பி தவறியோ அல்லது கணக்கு போட்டு பார்க்கிறாரு, இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் இந்த கையை நான் எதுக்கெல்லாம் பயன்படுத்தினேன், இறைவனுக்கு ஓப்பான விஷயத்துக்கு எத்தனை பயன்படுத்தினேன், இறைவனுக்கு ஓப்பு இல்லாத விஷயத்துக்கு எத்தனை பயன்படுத்தினேன். நீங்களே வந்து எனது யூ குட் பி அக்கௌண்டபிள், நீங்களே உங்களுக்கு நீங்களே பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த கையை இதுவரையும் தவறானதற்கு பயன்படுத்தி இருந்தால் இனிமேல் நல்லதற்கு எப்படி பயன்படுத்துவது? இந்த கை எனக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் எனக்கு இணக்கமாக சாட்சி சொல்லுகிற வழியை நான் எப்படி ஏற்படுத்துவது? பெருமானார் ஒரு ஹதீஸ்ல அழகா சொல்லும் போது சொல்லுவாங்க, வந்து மனிதர்களுடைய இயற்கையான அந்த பழக்க வழக்கங்களில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ஆண்கள் பல்வேறு வகைகளில் இந்த கரங்களை பயன்படுத்தி இருக்கலாம். இஸ்திம்னா மாஸ்டர்பேஷன், பெருமானார் சொல்லுகிறார்கள், அதை பத்தி பெருமானார் பேசியிருக்கிறார்கள். மாஸ்டர்பேட், தன்னைத்தானே சுய இன்பம் காணுகிற அந்த பழக்கத்தை எவன் கொண்டிருக்கிறானோ நாளை கியாமத்துடைய நாளையில் அவனுடைய கரங்கள் ஹெபுலாக்களாக இருக்கும். இட் ஷுட் பி பிரெக்னன்ட். அவருடைய கரங்கள் சொப்புலாக்களாக இருக்கும். எதை கொண்டு அந்த இன்பத்தை அவர்கள் தேடிக்கொண்டார்களோ அதனுடைய ரிசல்ட் அல்லாஹ் அங்கே வெளியாக்குவார். அந்த ஒரு ஒரு குழந்தை உண்டான பெண் அவருடைய வயிறு எப்படி இருக்குமோ அப்படி இந்த மனிதனுடைய கரம் இருக்கும். எல்லாம் இவரை கேவலமாக பார்க்கணும். சின்ன விஷயம், சின்ன விஷயம். இது இப்படி ஒன்று இருக்கா அல்லது இப்படி ஒன்று தெரியுமா? தெரியாது. இதை வந்துட்டு யாருக்கு இதை சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா, சமூகத்தில் மேல்தட்டு பெரியவர்களுக்கு அல்ல, நம்முடைய வாலிபர்களுக்கு இதை எஜுகேட் பண்ணணும். நம்முடைய வாலிப பிள்ளைகள் அந்த ஸ்கூல் வைஸ் அந்த கரெக்டா அவருடைய அந்த ஏஜ் ஆகி அந்த குறிப்பிட்ட காலம் கிடக்கிற போது கல்லூரி காலங்களில் எவ்வளவு தவறுகளுக்கு இன்றைக்கு ஓபன் மார்க்கெட். இந்த செய்தியை சொன்னா ஒரு ஒரு அந்த மனிதனுடைய மனதில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அவமானப்படுத்தும்? இன்றைக்கு தெரியாது, ஒரு நாலு செவருக்குள்ள பண்றது. இன்றைக்கு தெரியாது. ஹதீஸ்களிலே பெருமானார் சொல்லும் போது சொல்லுவார்கள், தண்டனையை கொடுக்கும் போது அல்லாஹு தஆலா ஏன் தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லி கொடுப்பானா? அப்ப இந்த மனிதன் கேட்பானா? அதை அந்த 15 வயசுல ஒரு கொஞ்ச நாள் தானே அனுபவிச்சேன், அதுக்கு இவ்வளவு பெரிய நரகமா? இது இது இவ்வளவு பெரிய கொடுமையா? அப்ப அது செய்யாம விட்டுருந்துருப்பானே. ஒரு வருஷம் தானே சிகரெட் குடிச்சேன், அதுக்கு கேன்சரா? அடாடாடா, தூக்கி எறிஞ்சிருந்திருப்பானே. அவன் மனசுல நினைக்குமா இல்லையா? அந்த கொஞ்ச நாள் செஞ்ச தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அதனுடைய எண்ணமும் மறந்து போச்சு, நான் அனுபவிச்ச லத்தத்துகளும் மறந்து போச்சு, என்னை விட்டு எல்லா வகையிலையுமே அது கடந்து போய் விட்டது. ஆனால் அதனுடைய தண்டனை மட்டும் இன்றைக்கு எனக்கா? இது மட்டும் எனக்கு அன்னைக்கே தெரியும், இது மட்டும் எனக்கு அன்னைக்கே தெரியும். பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வாலிப பிள்ளைகளை இதை கொண்டு நீங்க எஜுகேட் பண்ணுங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. ஏன் வயசு தெரியாது, அது ஒரு இளமை துடிப்பு. இன்றைக்கு எல்லாம் ஓபன் மார்க்கெட், என்னென்ன வகைகள் கிடைக்க கூடாதோ எதெல்லாம் கிடைக்கிறது. அப்போ இந்த செய்திகள் உள்ளே போனால் மட்டுமே அவர்களை தற்காத்து கொள்ள முடியும். கிடைக்க கூடாத செய்திகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதை பத்தி பேசினா மட்டும் அசிங்கமா நடப்பமா? பசங்கள்ட்ட போய் இதெல்லாம் பேசலாமா? பேசணும், பேசணும். பெற்றோர்கள் பேச முடியாக விட்டால் யார் பேச முடியுமோ அவர்களை வைத்து பேச சொல்ல வேண்டும். இந்த உண்மைகளை, பெருமானார் சொன்ன சத்தியத்தை, பெருமானாருடைய வாயிலிருந்து ஒரு அசிங்கமான ஒரு கேவலமான சொல் வந்திருக்கும் என்று யாரும் யோசிக்கவும் கணிக்கவும் முடியாது. ஹதீஸ்ல சொல்லுகிறது, பெருமானால் என்றைக்குமே அசிங்கத்தை பேசியவர்கள் அல்ல. அப்ப இது வாழ்வாதார பிரச்சனை. இவன் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிற பிரச்சனை, இவனுடைய வாழ்க்கையை நாளைக்கு சுவனத்தை நரகத்தை நிர்ணயிக்கிற பிரச்சனை. அப்போ உங்களுக்கு சொல்லணும், மாஸ்டர்பேஷன்னா என்ன, சுய இன்பம்னா என்ன. அதனால் நீங்கள் பின்னால் பெற இருக்கிற, அதனால தான் பெருமான சொன்ன, அவர்களுடைய தொடை பேசும். ஒரு மனிதனுடைய வீக்னஸ், அவனை கொண்டு போய் தள்ளுற இடம், அவருடைய கரங்கள் பேசும். இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறாங்க, அன்தக நல்லாஹ் உள்ளதி அன்தக குல்லஷை. அப்போ அந்த இது சொல்லுமா, நாங்கள் எங்கே பேசணும்? அல்லாஹ் சக்தியை தந்தான் பேசுகிறோம். நாக்கு அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஃப்ளஷ், அதுவும் ஒரு கறித்துண்டு, அவ்வளவுதான். அவனுடைய காலும் கறித்துண்டு தான். எது பேச வேண்டும் எது பேசக்கூடாது முடிவு பண்ணுவான் அவன். நீ பேசுனா இது பேசும், அவ்வளவுதான். ஆனால் இஜ்பா ரஃபி, அங்கே எந்த விதமான நிர்பந்தங்களும் கிடையாது, தானாக சொல்லும். அதான் ஒண்ணு வந்து சொல்லும், கை சொல்லும் கால் சொல்லும். அவனுடைய ஹதீஸ்களில் வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்து நாளையில் சில தண்டனை, சில பாவம் செய்தவர்களை அல்லாஹ் தலைகீழாக நடக்க வைப்பான், முகம் கீழ் கால் ரெண்டும் மேல. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லா, இது இட் கேனாட், அது எப்படி முடியும்? ஒருத்தன் காலால நடந்து எங்களுக்கு தெரியும், ஒருத்தன் எப்படி தலையால் நடக்க முடியும்? ரெண்டு கையும் கீழே உண்டிக்கிட்டு வேண்டாம், இன்றைக்கு நடக்கிற மாதிரி சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் வரலாம், ஒருத்தர் அப்படியே நடப்பான்னு யா ரசூலுல்லா, இது என்ன விலங்கலையே எங்களுக்கு எப்படி? அப்ப பெருமானார் சொன்னார்கள், எந்த ரப்பு காலை கொண்டு நடக்க வைத்தானோ அவன் முகங்களை கொண்டும் நடக்க வைப்பான். அப்ப அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு தெரியாது. கிதாபுகள்ல எழுதும் போது எழுதுவாங்க, கியாமத் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருடைய கேள்வி கணக்கினுடைய ஸ்டேஜ். ஏற்கனவே போன போன வாரங்கள்ல நம்ம சொல்லும் போது சொன்னோம், அவரவர்களுடைய ஸ்டேஜ்ல இருப்பார்கள். கேள்வி கணக்கு யாருக்கு எப்படி இருக்கும் எதுவும் தெரியாது. அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஆயத்துல என்ன சொன்னா, லிம ஷஹித்து மலையன் அன்தகன் அல்லாஹுல்லதி அன்தகுல்ல ஷை, அவன்தான் எங்களை பேச வைத்தான். ஹுவ கலக்கக்கும் அவ்வல மர்ரா, உங்களை முத முதல்ல படைச்சு ஒரு அழகிய படைப்பாக உலகத்துக்கு அனுப்பினவன் அவன் தானே. உங்களுடைய தாயின் கருவறையில் இருக்கிற போது இதுதான் நாக்கு, இது இப்படி பேசும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. நீ பாட்டுக்கு உலகத்துக்கு போனீங்க, நீ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிங்க. யார் அந்த அறிவை தந்தார்? அப்ப அது அங்க வரையும் வரும் என்ற சிந்தனை உங்களுக்கு வந்திருக்க வேண்டாமா? வமா குந்தும் அலைக்கும் சம்உக்கும் வலா அப்சாருக்கும் வலா ஜுலூதுக்கும். நீங்கள் உங்களுடைய கால்கள், உங்களுடைய காதுகளும், உங்களுடைய கண்களும், உங்களுடைய தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சி கூறுவதை உங்களால் மறைக்க முடியுமா? மா குந்தும் தஸ்தத்திரூன், நீங்க பாவம் செஞ்சத காலுக்கும் கைக்கும் மறைச்சிலா? அல்லா கேக்குறான், என்ன அழகானு, நீ பாவம் செய்யும் போது நான் முழுசா இருந்து செய்யறேன், நான் மட்டும்தான் செய்யறேன்னு நீ நினைச்சுக்கிட்ட. அது எதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், வட்டியாக இருக்கலாம், ஜினாவாக இருக்கலாம், எந்த பொருளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் செய்கிற போது உங்களுடைய சிந்தனை யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல. ஒரு நல்லது செய்கிற போது ரொம்ப ஃப்ரீயா செய்வார், பாவம் செய்கிற போது ஸ்ட்ரெஸ்ஸோட செய்யறார். யார் பார்த்துட்டா என்னுடைய அந்த மரியாதைக்கு என்ன களங்கம்? அவருக்கு தெரியாம இவருக்கு தெரியாம. ஒரு சார் சொல்லும்போது சொன்னார், பசங்களுக்கு வீட்டில் நெட் போட்டான் அப்படின்னு சொன்னாலே ஃபோனை தூக்கிட்டு ஓரமாக ஓடுறான். அரே இங்கே வாடா, ஏன் ஓரமாக ஓடுற? அவர் ஏன் ஒளியிற? அப்போ அவனுக்கு தெரியுது, அப்போ ஒளிஞ்சாலே பிரச்சனைன்னு தெரியுது. எல்லாம் சொல்கிறான், ஓமா நீங்கள் மக்களுடைய கண்களை எல்லாம் மறைத்தீர்கள், ஆனால் உங்கள் கையை உங்களுக்கு மறையுது இல்லையே. ஓமா குந்தும் தஸ்தத்திரூன், அந்த மறைப்பை உங்களுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் உங்களுக்கு போட தெரியலையே. இன்றைக்கு அவைகளே சாட்சியாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு பெரிய செய்தியை சொல்றான். இங்க என்ன சொல்றான், மக்களுக்கு மறைஞ்சிங்க, கை கால்களை மறைக்கவில்லை, கை கால்களையே மறைக்க முடியாத நீங்கள். அல்லாஹ் அந்த இடத்துல கேட்கிறான் பாருங்க, ஒரு அதாவது ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தை ஆட்டுகிறவர் அப்படி. இந்த மாதிரி ஆயத்துக்களை கேட்ட உடனே அப்படி மாறுமா சில பேர்? அதுதான் குர்ஆன் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை. அல்லாஹ் இதில் கேட்குறான், வலாக்கின் தனந்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கதீரம் மிம்மா தஅமலூன், ஆனால் நீங்கள் நினைத்து கொண்டீர்கள் அல்லாஹ் நாம் செய்கிற நிறைய செய்திகளை பார்க்க மாட்டான் என்று. என்ன செய்தி தெரியுமா? உங்க கை கால்களுக்கே நீங்கள் செய்த ஹராத்தை, நீங்கள் செய்த தவறை மறைக்க முடியாமல் இருக்கிற ஒரு எதற்கும் லாயக்கில்லாத அடியான். நீ அல்லாவை பத்தி நினைக்கிறாய், நான் ரூம்புக்குள்ள செய்யறது அல்லா பார்க்க மாட்டான். அப்ப எவ்வளவு ஒரு அல்லாஹுவை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன? நல்லா கேட்கிறான், ரோட்ல பைக்ல போகும்போது, கார்ல போகும்போது, நீங்க வெளிப்படையில் இருக்கும்போது, ஓபன்ல இருக்கும்போது அல்லாஹ் நம்மளை பார்ப்பான். நம்ம உள்ள வந்துட்டோம், நம்ம பேசுற பேச்சு, நம்ம பார்க்கிற பார்வை, நம்ம சிந்திக்கிற சிந்தனை எதுவுமே அல்லாஹ்வுக்கு தெரியாது, மறைஞ்சு தானே இருக்கும். அதுக்குதான் அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான், உன் காலுக்கே உன்னால மறைக்க, உன் கைக்கும் உன்னுடைய சிந்தனைக்குமே உன்னால மறைக்க முடியாது. நீ அல்லாவை குறித்து எந்த விதமான சிந்தனையை முன் வைக்கிறாய் சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல உடனே அல்லாஹ் சொல்றான். என்ன கேட்டா, தௌஹீதுனுடைய விஷயங்கள்ல அல்லாஹ் எங்கெல்லாம் தன்னை பற்றி, தன்னுடைய நிலைமை பற்றி சொல்றான், உடனே தெளிவுபடுத்திடுவான். அது எந்த மக்களுக்காவது எங்காவது ஒரு இடத்தில் அவர்களுடைய இதயத்தை இடிக்க கூடும், அவருடைய வாழ்க்கையை டோட்டலா டேர்ன் பண்ணி விட்டுரும். அப்படி போயிட்டு இருக்கிறது அப்படி டோட்டல் டேர்ன் ஆகி அப்படி வந்து அது ஹைவேக்கு போயிடும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அது சொல்லிட்டு வதாலிக்கும் வன்னுக்கும் உள்ளதிக்கும், இவைதான் வன்னுக்கும் உங்களுடைய எண்ணம், அல்லதி வனன் தும்பே ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பை குறித்தான உங்களுடைய சிந்தனைகள். உங்க ரப்பை நீங்க எங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு யூ ரிவீவ் இட், யூ ரீகால் இட். எப்படிப்பட்ட ரப்ப நீ எங்க கொண்டு வந்து வச்சிருக்க? அல்லாஹ் கேக்குறான், எங்க இருக்க வேண்டிய என்ன நீ எங்க கொண்டு வந்து வச்சுட்ட? உன் கை கால்களுக்கே உன்னால் மறைக்க முடியாத ஒரு சாதாரண பிண்டம் நீ, ஆனால் என்னை நினைக்கிறாய், என் ரப்ப என்னை பார்க்க மாட்டான்னு நினைக்கிறீ. அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னான், தாலிக்கும் வன்னுக்கும் உள்ளது தனன் தும்ப ரப்பிக்கும், இதுதான் உங்களுடைய ரப்பை குறித்து நீங்கள் எண்ணிய எண்ணம். அருதாக்கும், இந்த ஒரு எண்ணம் தான் உங்களை கெடுத்தது, குட்டிச்சுவராக ஆக்கியது, அழிந்து அழித்து போட்டது என்ற அர்த்தம். அருதாக்கும் என்று சொன்னால் உங்களை வாழ விடாமல் உலகத்தையும் மறுமையையும் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் செய்ததே இது, இந்த எண்ணம் தான். இன்றைக்கு எண்ணங்களை குறித்து பலவாறு பேசுகிறார்கள், லைக் சைக்காலஜி அந்த துறைகள் பயங்கரமா உன்னை பத்தி நீ எப்படி சிந்திக்கணும் அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல இங்க சொல்றான், உன்னை அழித்து போட்ட எண்ணம் ஃபாஸ்பஹ்தும் மினல் காசிரீன். இன்றைக்கு கியாமத்து நாளில் வந்து கை சேதமா நிக்கிறியே, உன்னை பார்த்த பாவமா இருக்கு. உன்னுடைய ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு தாட், உன்னுடைய திங்கிங் லெவல் இது மட்டும் மாறி இருந்துச்சுன்னா, நல்லா சொல்றான், இது மட்டும் மாறி இருந்துச்சுன்னா என்னை எங்கிருந்தாலும் என்னை என் ரப்பு பார்க்கிறான், நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் கேட்கிறவர்கள் காதில் விழுகிறதோ இல்லையோ என் ரப்பின் காதில் விழுகிறது. நான் பார்க்கிற பார்வை, நான் பார்க்கிற பொருள் மீது விழுகிறதோ இல்லையோ அதற்கு முன் அது என்னுடைய ரப்பினுடைய அறிவில் விழுகிறது. இது இந்த எண்ணம் மட்டும் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னு வச்சு, ஹீ இஸ் த அவுலியா. அவுலியானா நான் அந்த போர்வை பற்றிருக்கிறத சொல்ல, வாழுகிற வாழும் போது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு நெருக்கமான இந்த சிந்தனையத்தான் இந்த சூரா நமக்கு ஊட்டுது. இந்த யோசனை ஒருத்தனுக்கு வந்துருச்சு, நாம் செய்கிற இல்ல நான் பேசுகிற பேச்சு என் ரப்பின் கால், கெட்ட பேச்சு பேச வராது, அசிங்கமா பேச மாட்டோம், அவருக்கு விழுவதற்கு முன்னால் என் ரப்புக்கு விழுகிறது. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலாண்டா பெருமானார் சதக்காவை பற்றி பேசிய பின்னால், காசை தங்க காசை அந்த திருகங்களை எடுத்து அத்தரில் நினைப்பாங்க, போட போகிறது பிச்சை, இயலாதவர்களுக்கு கொடுக்க புகர காசு, சக்காத் காசு, சதக்கா காசு. இன்னைக்கு நம்ம சக்காத் காசுலாம் வந்துட்டு பழைய காசு வாங்கி கொடுப்போம், ஆடைகள் அதுக்குன்னே விற்கிறான், சக்காத்துக்கு சக்காத்து ஆடைகள்னே விற்கிறான், அது ஒரு ஒரு லெவல் கீழே. ஆனால் அன்னை ஆயிஷா அவர்கள் அந்த காசை நல்ல அத்தரில் போட்டு எடுத்து கொடுப்பாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்களா, அன்னைகளை கொடுக்கறதே அவருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, இது என்ன அத்தர்? அப்போ சொன்னாங்க, இவர் கை எனக்கு தெரியவில்லை, இந்த கையில் அது விழுவதற்கு முன்னால் என் ரப்பின் கையில் விழுகிறது, அங்கே ஏட்டுக்கு போயிருது, நான் இவரை எங்கே பார்க்குறேன். நான் கொடுக்கிற ஜக்காத்துகளும் நான் கொடுக்கிற சதக்காக்களும் இபாதத். நான் எப்படி பள்ளியாசில் வந்து நின்று தொழுகிறோம், எனக்கு முன்னால் என் ரப்பு நிற்கிறார், என் ரப்பு என்னை பார்க்கிறான். தொழுகையினுடைய முதல் படி பெருமானார் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா. ஒரு மூமினுடைய தொழுகை இப்படித்தான் இருக்கணும், முன்னாடி ரப்பு நிற்கிறான், போலீஸ்காரன் பின்னாடி குச்சி வச்சுக்கிட்டு நிற்கிறான்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? பெருமானார் சொன்னார்கள், முன்னாடி ரப்பு இருக்கான், தெர் இஸ் நோ டிவியேஷன், எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. அது சில நேரத்தில் மறந்து போகும்டா, ஒவ்வொரு இதுலையும் ஞாபகம், அல்லாஹு அக்பர். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அல்லாஹு அக்பர். இந்த உலகம், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், காசு, செல்வம், நான் எல்லாத்தையும் விட என் ரப்பு ரொம்ப பெரிய. இந்த வார்த்தைக்கு பொருள் புரிஞ்சு சொன்னோம்னா எல்லாமே மறந்துடும். இந்த வார்த்தைக்கு பொருள் புரிஞ்சு அங்கே நின்னோம் அந்த தொழுகையில், தேர் இஸ் நோ டிவியேஷன், எதுவுமே முன்னாடி வராது. அவர் சொல்றாரு, நான் காசு சத்து இதெல்லாம் டிவியேட் பண்ணதை வர, வெளியே போனோன்னா காசு சம்பளத்துக்கு கொடுக்கணும், இதை பண்ணணும், தொழிலை பண்ணணும், புள்ள இருக்கான், வீடு இருக்கு, கார் இருக்கு. அல்லாஹு அக்பர். இந்த உலகம், உலகத்தில் உள்ள பொருட்கள், நான், என் மனைவி, என் குடும்பம் எல்லாத்தையும் விட ஹீ இஸ் த விஐபி, ஹீ இஸ் த விஐபி. அப்ப இப்படி இப்ப தூக்கி போடும்போதே எல்லாம் போயிருதுன்னு அர்த்தம். அது கொஞ்ச நேரத்தில் திரும்ப டிவியேட் ஆயிரலாம், சைத்தா வந்துடலாம், மறந்து போயிடலாம். அடுத்த ஒவ்வொரு அவருடைய அங்க மாறுதல்களுக்கும் அல்லாஹ் அக்பர். We are gifted. இதுக்கு மேல இறங்கி வந்து, இதுக்கு மேல, இதுக்கு மேல இல்ல. பெருமானார் ரசூலுல்லாஹி உத்தம்மின மக்காரிமல் அக்லாக், இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்தி உண்டோ எல்லாத்தையும் நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இனி வந்து ஒருத்தர் பறந்து சொல்ல வேண்டிய தேவை என் சமூகத்திற்கு கிடையாது. அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், குன்தும் சுஹதா அலன்னாஸ், உங்களை நான் சாட்சியாளர்களாக விட்டு சொல்லுகிறேன். அப்படின்னா அவருடைய தராதரமும் தகுதியும் எப்படி இருக்கும்? நாம் அடுத்த உம்மத்துக்கு சாட்சி. ஏன்? நீங்க முழுமையடைந்தவர்கள். பெருமானார் சொன்ன, நீங்கள் முழுமையடைந்தவர்கள், நீங்கள் அடுத்த உம்மத்துக்கு சாட்சி. அல்லாஹ் அக்பர். அப்போ இந்த ஒரே ஒரு லெவல் ஒரு மனுஷனுக்கு தெளிவாயிருச்சு. இந்த சிந்தனை அவனுடைய எல்லா இடங்களிலும், அவனுடைய பிசினஸ்ல, வீட்டில், மனைவி கூட பேசும்போது, மக்கள் கூட பேசும்போது, கேட்கும் போது, என் காதில் விழுகிற செய்தி என் அல்லாஹுக்கு விழுந்துதான் எனக்கு வருகிறது. அதான் கேட்டான் தாலிக்கும். என்ன இந்த வார்த்தையை நான் படிச்சு படிச்சு பாக்குறேன், இது எப்படி அல்லாஹ் இப்படி ஒரு செய்தி சொல்கிறான்? நீங்கள் செய்கிற பெரும்பாலான காரியங்கள் அல்லாஹுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களே. கேட்கலாம், கேட்டது மட்டுமல்ல, என்ன கொடுமையான எண்ணம். தாலிக்கும் தன்னுக்கும் உள்ளதி தனந்தும் பிறப்பிக்கும்,
அல்லாஹுவை முழுமையாக விளங்க முடியாது ஒரு செய்தி. ஆனா இது கூட அவனுக்கு விளங்காது நீ நினைச்சிட்டியே. அல்லாஹ்வுக்கு எது விளங்கு எது விளங்காதுன்னு யார் தீர்மானிக்க? உன்னுடைய எண்ணம் இவ்வளவு மோசமாக தீர்மானிச்சிருச்சு, ஃபார்தாக்கும், அது உங்களை அழித்து போட்டு விட்டதே. அல்லாஹ் அக்பர். அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், உங்களுடைய காதுகள், உங்களுடைய கரங்கள், உங்களுடைய கால்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு கடைசியாக இந்த ஆயத்தை எல்லாம் முடிக்கும் போது முடிக்கிறான். எல்லா ஆயத்துகளுமே அதனுடைய முடிவில் அல்லாஹ் ஒரு ஹிண்ட் வச்சிருப்பான். அந்த முடிக்கிற ஸ்டைல் விதம் இருக்கிறதே, அது அந்த ஆயத்துக்கு முழுசா ஒரு ஹிண்ட். அப்படி ஒரு அந்த அந்த ஆயத்தை அப்படி ஒரு ஜம்ப் பண்ண வைக்கக்கூடிய அந்த செய்தி இதுல எல்லாம் சொல்றான். பிமா குன்தும் எக்ஸிபூன், பிமா கானு எக்ஸிபூன். எக்ஸிபூன் என்கிற வார்த்தைக்கு அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது என்ற அர்த்தம். இங்கிலீஷில் சொல்லணும்னா வாட் தே ஏர்ன்ட் என்ற அர்த்தம். ஏர்ன்ட், இப்போ நம்ம ஒரு தொழில் பண்றோம் அல்லது ஆபீஸுக்கு வேலைக்கு போறோம்னா அது செயல். அதனுடைய ரிசல்ட்டாக நாம் எந்த கூலியை பெறுகிறோமோ அதுதான் கஸ்ப் என்று சொல்லுவாங்க அரபியில. கஸ்ப் அப்படின்னு சொன்னா நம்ம செஞ்ச செயலுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி உள்ள கூலி. ஒரு மனுஷனுக்கு அந்த செயல்ல சுகம் இருக்குமா தெரியாது. தான் செய்கிற வேலையை நிறைய பேர் வெறுத்துக்கிட்டே செய்யலாம். எத்தனையோ பேர் ஆபீஸுக்கு போகும்போது காலையில் திட்டிக்கிட்டே போகிற உண்டு. உலகத்திலே ஒரு கணக்கு எடுத்தான், என்றைக்கு வந்து மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்னு. லீவு நாளைக்கு முதல் நாள், என்றைக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க வேலை இன்னைக்கு ஆரம்பிக்குது அன்றைக்கி முதல் நாள், பூரா திங்கக்கிழமை அன்றைக்கி முதல் நாள் மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி அல்லான்னு நம்ம தான் சந்தோஷமாக உட்காந்துருக்கோம். ஏன்னு கேட்டால் நாளைக்கு வேலைக்கு போனால் அந்த வேலை இந்த வேலை ஃபெயில், அவங்கவுங்களுடைய பிரச்சனை அவங்கவுங்களுக்கு. அப்ப அல்லாஹு சொல்லுகிறான், அமல் செய்கிற போது ஒரு மனிதன் தன்னுடைய அமலை செய்கிற போது அதுல அவனுக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா அல்லது வெறுத்துக்கிட்டே செய்யறானா தெரியாது. ஆனா என்னதான் ஒரு மனுஷன் அந்த செயலை வெறுத்து செஞ்சாலும் கூட மாச கடைசியில் அவனுக்கு பேக்கேஜ் வருது, சேலரி வருது, ஒரு 50,000 ரூபா சேலரி. அந்த சேலரியை வாங்கும் போது அவன் எப்படி இருப்பான்? அதே மாதிரி வெறுத்துக்கிட்டே இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டே வேலை செஞ்சேனே அவன் எதையோ கொடு அப்படின்னு வாங்குவான். பா காசு வந்துச்சுடான் வீட்டில் போய் அதை வாங்கினாங்க அந்த அந்த கடைசி நாள். அதைத்தான் எல்லாம் சொல்றான், எக்ஸிபூன் என்று சொன்னால் அவர்கள் சம்பாதித்து அனுபவித்தது. வேலைகளை அனுபவிப்பதல்ல, அவர்கள் பின்னால் வருகிற அந்த சம்பளத்தை அனுபவிக்கிறான்ல, அதே மாதிரி உலகத்தில் அவன் எதையெல்லாம் அனுபவித்தானோ அதுக்கு தாங்க அது விளங்கும் நினைக்கிறேன். நீ செய்கிற செயல்களுக்கல்ல, அந்த செயல்களுக்கு பின்னால் எந்த டேஸ்ட்டை நீ உணர்ந்தியோ அந்த டேஸ்ட்டுக்கு தான் இன்னைக்கு இந்த நரகம். அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த சுகமா அந்த செயல் 10 நிமிஷமா 1/2 மணி நேரமா 1 நாளா 2 நாளா 1 வாரமா அந்த நீ அதை அந்த சம்பாதிப்பதற்கு ஆகிற நேரம் அதல்ல, அந்த கடைசியில் அந்த டேஸ்ட்டை எதை விளங்குறியோ. ரெண்டு விதத்தில் சொல்றாங்க, அலைஹ மக்தசபத். குர்ஆன்ல ஓதும்போது நம்ம அடிக்கடி ஓதுற சூரா அலைஹ மக்தசபத். இக்தசப் என்று சொன்னால் பாவமான காரியங்களில் சம்பாதிப்பது, இக்தசப் என்கிற வார்த்தை. கசப் என்று சொன்னால் நல்ல காரியங்களில் சம்பாதிப்பது. ஒருத்தர் தொழுகிறார், நோம்புகிறார், இதெல்லாம் குர்ஆன் பயன்படுத்தும் போது கசப் என்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தும். கசப சம்பாதித்தான். இக்தசப் தவறாக சம்பாதிப்பது, ஹராமாக சம்பாதிப்பது, வேறு முறைகள் இதெல்லாத்துக்கும் சொல்லப்படும். ஆனா இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நரகவாதிகளுக்கு சொல்லுகிறான் எக்ஸிப், அந்த பாவமான விஷயங்களை பத்தி சொல்லல, எக்ஸிப் என்று சொல்லுகிறான். இதை குறித்து எழுதுகிற முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு 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 கடைசியில் அவனுக்கு என்ன ஆயிருமா அப்படின்னு கேட்டா இது பாவங்கிறதையே மறந்துருமா. நம்ம செய்யறது குற்றம் என்கிற உணர்வு கூட இருக்காதான். நம்ம செய்யறது எல்லாமே நல்ல காரியம் அப்படிங்கக்கூடிய மனோநிலைக்கு வந்து தான் செய்கிற பாவத்தை அவன் அனுபவித்து செய்வான், பிறர்களுக்கு சொல்லுவான், பப்ளிக்லையும் செய்வான். அல்ல அதை தான் சொல்றான். அப்போ அதை நல்லதாக அவனே எண்ணிக்கொண்டான், அதை நல்லதாக அவனே எண்ணிக்கொண்டான். அந்த பாவத்தை செய்கிற மனோநிலை அது நல்லது என்கிற சிந்தனையை அவனுக்கு கொடுக்கும். அதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லியிருந்தோம்னா எப்படி சொல்லியிருந்திருக்கணும் அல்லாஹ்னா, பிமா காணும் எக்தசிபூன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லல, எக்ஸிபூன்னு சொல்றான். அப்ப அந்த பாவங்களே அவனுக்கு நல்லதாக ஆகி அது ஒன்னும் குற்றமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவனுடைய மனோநிலை போய் அந்த மனம் அப்படியே கல்லை போன்று அங்கே இறுகி போயிருக்கும். அப்ப அந்த கல்லு சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு இடம் இல்லை. எல்லாம் சொல்றான் இந்த கல்லு இறுகின பகுதி சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு இடம் இல்லை, அது ஒரு புனிதமான பகுதி. அப்ப அதுல உள்ள அந்த துருக்கள் எல்லாம் கலட்டி முடித்த பின்னால் தான் சொர்க்கத்திற்கு போறதுக்கு அனுமதி. அப்ப அந்த வார்த்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்லுகிறான். இப்போ இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இதிலிருந்து நாம் பெற இருக்கிற பாடம், பெறுகிற பாடம், ரமசானிலே நாம் அடைந்து கொண்ட அந்த செய்திகளிலே நாம் என்னத்தை அடைஞ்சிருப்போம்? பெருமானார் சொல்லுவார்கள், நீங்கள் செய்த ஒவ்வொரு இபாதத்துக்கு பின்னாலும் உங்களிடத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு பின்னால் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாற்றம் வரணும். சுன்னத்தே தொழுவாம ஃபரது மட்டும் தொழுதுகிட்டு இருக்கோம், சுன்னத்து இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம்னா சுன்னத்தை மாத்திரார், முன்பின் சுன்னத்து தொழுவேன். இது மாதிரி ஒவ்வொரு இபாதத்தா அல்லது வாழ்க்கையில் இதுவரையும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தார், இனிமேட்டு இன்ஷா அல்லாஹ் நான் மாறிடுவேன், இந்த செயல் வந்துருச்சு அப்படின்னா அந்த இபாதத்து மக்பூல்னு அர்த்தம், அது ஏற்றுக்கிட்டான் அல்லான்னு. ஒருத்தர் நோன்பு வச்சார், நோன்பு வச்சதுக்கு பின்னால் ஒரு மாற்றம் வந்தது, நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி இருந்ததை விட மோசமா இருக்காது. எப்பயாவது அப்பப்போ தொழு வந்துகிட்டு இருந்தா தொழுவ போச்சு, ஜமாத்து தொழுதுகிட்டு இருந்தார் ஜமாத்து தொழுக பறந்து ஜமாத்தோட தொழுகிறது போய் வீட்டிலே தொழுதுக்கலாம், ஏதோ குறை நடந்திருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். வேற யாரும் உன்னை ஜட்ஜ் பண்ண முடியாது, இவால்வேட் பண்ண முடியாது, இவால்வேட் யுவர் செல்ஃப், செல்ஃப் இவால்வேஷன், நீயே உன்னை இப்படி நிறுத்தி பாத்துக்க, வேற யாராலையும் சொல்ல முடியாது, இது உனக்கும் உன் ரப்புக்கும் இடையில உள்ளது, உன்னை தூக்கி பாரு, மாறி இருக்கா, போய் சொல்றதை விட்டுருக்கனா, தொழுகையில மாறி இருக்கா, என்னுடைய இபாதத்துகள், என்னுடைய முஆமலாத்துகள், நான் அடுத்தவர்களோடு நடக்கிற அந்த நடைமுறைகளில் நான் எப்படி மாறு, அது தொழும் போது ரம்ஜானுக்கு முன்னாடி வரேன், இப்ப வள்ளுவல்னு உழுது புடுங்குறாரு, கோபம் எப்ப பார்த்தாலும் சல சலன்னு இருக்காரு, ஏதோ பிரச்சனை இபாதத்துல அல்லாஹின் இடத்துல பாவமன்னிப்பு தேடுங்கள். யாருக்காவது இந்த மாற்றங்கள் வந்திருந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். யா அல்லாஹ், என்னுடைய இபாதத்தை நீ ஏத்துக்கிட்ட, எனக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றிகள், நான் எந்த இந்த நல்ல செய்தி எனக்கு தந்திருக்கிறாயோ அதுல ரெசிஸ்டன்ஸ் எனக்கு அதிலே இருக்க வச்சு அந்த நேமத்தை எனக்கு முழுதாக்கி தந்து தியாமத்து நாள் வரை என்னுடைய மறுமை காலம் வரை நான் இறக்குற வரை அந்த நல்ல செயல்களை செய்து யாரெல்லாம் நான் மௌத்தாகிற அந்த தன்மையத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமலானுக்கு பின்னுள்ள செய்தியே அதுதான். அப்ப நம்ம அதை செஞ்சோம்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரை அல்லாஹு தாலா தந்த நேமத்துகளை நமக்கு பரிபூர்ணமாக ஆக்கி தருவோம். இல்ல நம்மளை நாமே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டியதுதான், யா அல்லாஹ் என்னுடைய காரணங்களால் என்னுடைய சிந்தனைகளால் எதுவும் விட்டு போயிருந்தா நீ மன்னிச்சுக்க அப்படின்ட்டு இந்த ரமலானுக்கு பிறகு நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான செய்தி, அல்லாஹ் என்ன அதிகமா பார்க்கலையே அப்படிங்கக்கூடிய சிந்தனையை மாற்றுவதுதான் முழு யாசினுடைய நோக்கம், வேற எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கு அது மட்டும் மாறிடுச்சுன்னா அவர் எங்க இருந்தாலும் ஹீரோ, அவர் எங்க இருந்தாலும் சரி, அவர் இடம்லாம் பொருள்லாம் தேவையே கிடையாது, அவருக்கு தொப்பி இருக்கா தாடி இருக்கா தேவையே கிடையாது, அது அந்தாவுக்கும் அவருக்கும் உள்ளது, எங்க இருந்தாலும் ஹீரோ, என்னை ரப்பு பார்க்கிறான், எல்லாமே மாறிடும் டோட்டலா. அல்லாஹ் சொல்றானே இந்த ஆயத்துல, அல்லாஹ் என்ன பார்க்கறது இல்லைன்னு எப்படி நினைக்கிறேன், அல்லாஹ் அந்த சிந்தனையை நமக்கு மாற்றி தந்து இந்த ரமலானுக்கும் பொருட்டால் அதற்கு பின் வருகிற இந்த காலங்களில் நம்முடைய நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த டக்குன்னு ஒரு மணி நேரம் முடிஞ்சு போகும், பேசிட்டே இருக்கும், அதான் எட்டு மணி அஜிர்த்து திங்கி தலையை பார்க்குறாரு, பாகம் சொல்லணும் எனக்கே தெரிய மாட்டேங்குது, திடீர்னு பார்த்தா தான் அல்லாஹினுடைய வேதங்களை பேச பேச இந்த டேஸ்ட்டை அல்லாஹ் இந்த உலகத்தில் இறக்குற வரை கடைசி வரை இந்த அல்லாஹினுடைய இந்த வேதத்தினுடைய டேஸ்ட்டை கபூரில் நாளை கியாமத்தில் அல்லாஹ் ஓதுகிற அந்த குரானை கேட்கிற அந்த பாக்கியமிக்க மக்களில் உங்களையும் என்னையும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் அல்லாஹு தாலா ஆக்கி தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.